أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், தொடர்ந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய, அவர்கள் கோர்வை செய்த சஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபு தௌஹீத் என்ற பகுதியை படித்து வருகின்றோம். அதில் இன்று இன்ஷா அல்லாஹ் சில பாடங்களை படிக்க இருக்கின்றோம். அதில் முதல் பாடமாக باب قول الله تبارك وتعالى قل ادعوا الله أو ادعوا الرحمن أيما تدعوا فله الأسماء الحسنى என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய அந்த கூற்றையே தன்னுடைய பாடத்திற்கு தலைப்பாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆக்கியிருக்கின்றார்கள். அந்த பாடத்திற்கு கீழே இரண்டு ஹதீஸுகளை இமாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பாடத்தை இமாம் அவர்கள் ஏற்படுத்தியதற்கு என்ன காரணம் என்பதை உங்களுக்கு முந்தைய இரண்டு வகுப்புகளிலும் கொஞ்சம் விரிவாக கூறினோம். அதன் சுருக்கத்தை ஒரு சில வரிகளிலே கூறிவிட்டு இன்ஷா அல்லாஹ் நாம் பாடத்தை தொடர்வோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வழக்கம் என்னவென்றால், தங்களது சஹீஹ் என்ற இந்த கிரந்தத்திலே, புகாரி என்று நாம் அறிகின்ற சஹீஹுல் புகாரி என்ற இந்த கிரந்தத்திலே குர்ஆனையும், அந்த குர்ஆனை நமக்கு போதித்த அல்லாஹுவால் ஹிக்மா என்ற ஞானம் கொடுக்கப்பட்ட, அல்லாஹுவால் ஷரியத்தை விவரிப்பதற்கு, ஷரியத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு ஆசிரியராக தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மார்க்கத்தை, இஸ்லாமை போதித்தார்களோ, அவர்கள் போதித்த அந்த அடிப்படையில் அச்சு மாறாமல் அவர்களுடைய தோழர்கள் ஏற்று நம்பிக்கை கொண்டு செயல்பட்டார்களோ, அந்த மார்க்கத்தை உம்மத்துக்கு எடுத்துச் சொல்வதுதான் இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய இந்த சஹீஹ் நூலுடைய முக்கியமான அடிப்படை. சொல்வது புரிகிறதா? அப்ப யாரெல்லாம் இந்த அடிப்படைக்கு மாற்றமாக குர்ஆனை தனது மன இச்சையின் அடிப்படையில் விளக்கினார்களோ, அந்த குர்ஆனிலே தனது சுய சிந்தனைகளை புகுத்தி வழிகட்டு வழிகெடுத்தார்களோ, ஹதீஸுகளில் தனது சுய சிந்தனைகளை புகுத்தி வழிகட்டு வழிகெடுத்தார்களோ, குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் ரசூலுல்லாஹுவாலும் சஹாபாக்களின் மூலமாகவும் அறியப்பட்ட, விளங்கப்பட்ட, எடுத்துச் சொல்லப்பட்ட கருத்துகளுக்கு, ரசூலுல்லாஹுவாலும் சஹாபாக்களாலும் எடுத்துச் சொல்லப்பட்ட கருத்துகளுக்கு மாற்றமான கருத்துகளை புகுத்தி தவீல், விளக்கம் என்ற பெயரிலே குர்ஆனிலும் ஹதீஸிலும் மன இச்சைகளை புகுத்தி விளையாண்டார்களோ, அவர்களை அடையாளம் காட்டி அவர்கள் ஏற்படுத்திய சந்தேகங்கள், குழப்பங்கள், வழிகேடுகளிலிருந்து உம்மத்தை பாதுகாப்பது. இது இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய சஹீஹ் நூலின் மிக முக்கியமான அடிப்படை. அந்த அடிப்படையிலே இமாம் அவர்கள் இரண்டு விஷயங்களை இந்த நூலிலே தொடர்ந்து செய்து கொண்டே வருவார்கள். ஒரு விஷயம் என்ன? எது மார்க்கமோ அதை போதித்துக் கொண்டே வருவார்கள், ஒன்று. இரண்டாவது, அந்த மார்க்கத்தில் மக்கள் ஏற்படுத்திய சந்தேகங்கள், குழப்பங்கள், அவற்றை சூசகமாக கூறி அல்லது சில இடங்களிலே தெளிவுபட கூறி அதற்குரிய மறுப்பை கூறுவார்கள். இந்த இரண்டும் இந்த நூலிலே இமாம் புகாரி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். ஒன்று என்ன, எது மார்க்கமோ அசல் மார்க்கமோ அதையும் சொல்வார்கள். அடுத்து குழப்பங்களுக்கு உண்டான பதில்களையும் அவர்கள் சொல்வார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த கிதாபு தௌஹீதிலே அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளிலே, அல்லாஹ்வுடைய சிஃபத் என்ற அந்த பண்புகளிலே குழப்பங்களை ஏற்படுத்தி ஈமானை கெடுத்த ஒரு பெரும் கூட்டத்தார்களுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் பதில் கூறி உம்மத்துக்கு ஈமான் என்பதை விவரித்துக் கொண்டு வருகிறார்கள். சரியா? இப்ப சிலர் கேட்கலாம், முந்திய காலத்திலே மக்கள் அது போன்று செய்து கொண்டிருந்தார்கள், இந்த காலத்திலே அப்படி இல்லையே என்று கேட்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, இல்லை, அப்படி இல்லை. இந்த காலத்திலும் அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள், பண்புகளில், அல்லாஹ்வுடைய பெயர்களிலே தங்களது மன இச்சைகளை புகுத்தி விளையாண்டு குர்ஆனிலும் ஹதீஸிலும் திருத்தம் தர்வீல் மாற்று கருத்துக்களை புகுத்தக்கூடிய மக்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் சொல்வதுதான் குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையில் மக்களுக்கு மத்தியிலே சொல்கின்ற காரணத்தால் மக்களிலே பலர் அவர்களுடைய அந்த வழிகேட்டிலே சென்று விழுந்து விடுகிறார்கள். ஆகவே இந்த பாடங்களை நம்முடைய இந்த காலத்திலும் படிப்பது நமக்கு மிக அவசியமான ஒன்று. சரி, இப்ப அந்த அடிப்படையிலே இன்றைய பாடமும் அது குறித்துண்டான விளக்கங்களையும் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இதுவரைக்கும் சொன்ன முன்னுரை புரிகிறதா எல்லாருக்கும்? அப்ப இந்த பாடத்துல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனுடைய அந்த வசனத்தை நமக்கு பதிவு செய்கிறார்கள். குல் இதுல்லாஹ் அபிதுல் ரஹ்மான் ஐயம்மா தத்உ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. சூரா பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தினுடைய கடைசி வசனங்கள். அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகிற செய்தி என்ன? நபியே, நீங்கள் சொல்லுங்கள், உதுல்லாஹ், அல்லாஹுவை அழையுங்கள், அல்லது அபிதுஉ அர்ரஹ்மான், ரஹ்மானை அழையுங்கள். ஐயம்மா தத்உ, நீங்கள் எப்படி அழைத்தாலும் அவளுக்கு இருக்கின்றன அல் அஸ்மா உல் ஹுஸ்னா, அழகிய பெயர்கள் இருக்கின்றன. சரியா? இப்ப இந்த வசனத்தை கொஞ்சம் நாம் விரிவாக விளங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கும் போது, யா அல்லாஹ், யா ரப், யா ரஹ்மான், யா ரஹீம் என்று அல்லாஹுடைய பெயர்களை கூறி அழைத்து துஆ கேட்டார்கள். அப்ப முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள் தங்களுக்கு மத்தியிலே இப்படி பேசினார்கள், இந்த முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மையெல்லாம் ஒரே ஒரு கடவுளை அழைக்கும்படி கூறுகிறார். நம்மையெல்லாம் ஒரே ஒரு இறைவனை அழைக்கும்படி அழைப்பு கொடுக்கிறார். பல தெய்வ வணக்க வழிபாடுகளை அவர் நமக்கு மறுக்கிறார். ஆனால் இவரோ பல தெய்வங்களை அழைக்கிறார். யா அல்லாஹ் என்று சொல்கிறார், யா ரஹ்மான் என்று சொல்கிறார், யா ரப்பு என்று சொல்கிறார், யா ரஹீம் என்று சொல்கிறாரே என்று பேசிக் கொண்டார்கள். புரியுதா? என்ன விளங்கிக் கொண்டார்கள் முஷ்ரிக்குகள்? இப்படி அழைக்கப்படுகின்ற ஒவ்வொரு அழைப்புக்கும் வேறு ஒருவரை முஹம்மது நாடுகிறார். யா அல்லாஹ் என்றால் வேறு, யா ரப் என்றால் வேறு, யா ரஹ்மான் என்றால் வேறு என்று அவர்கள் அழைக்கப்படுகிறவரை வேறு வேறாக விளங்கிக் கொண்டு, முஹம்மதும் நம்மை போன்றுத்தானே பல கடவுள்களை, பல தெய்வங்களை அழைக்கிறார், நம்மை மட்டும் அவர் தடுக்கிறாரே, ஒரே ஒரு கடவுளைத்தான் வணங்க வேண்டும் என்ற சந்தேகத்தை கிளப்பும் போதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தை பதிலாக இறக்குகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? அல்லாஹ் என்றாலும் அவன்தான், ரஹ்மான் என்றாலும் அவன்தான். இன்னும் அவனுக்கு அழகிய பெயர்கள் பல இருக்கின்றன. அந்த அழகிய பெயர்களில் எந்த பெயர்களை கொண்டு வேண்டுமானாலும் நீங்கள் அவனை அழைக்கலாம். அப்படி நீங்கள் பல அழகிய பெயர்களை கொண்டு அந்த அல்லாஹுவை அழைப்பதால் அது இணை வைத்தலாக ஆகாது, அது ஷிர்க்காக ஆகாது, அது தவறானதாக ஆகாது. அந்த அல்லாஹ் என்ற ஒருவனைத்தான் அவனுக்குரிய அழகிய பண்புகளை கூறி புகழ்ந்து அவனை நீங்கள் அழைப்பதாக ஆகுமே தவிர பல கடவுள்களை அழைத்ததாக ஆகாது. முஷ்ரிக்குகள் அழைப்பதற்கும் மூமின்கள் அழைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. மூமின்கள் அழைப்பதற்கும் முஷ்ரிக்குகள் அழைப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. முஷ்ரிக்குகள் ஒரு கடவுளுக்கு ஒரு பெயரை சொல்லி பல கடவுள்களை அவர்கள் அழைக்கிறார்கள், பல பெயர்கள் இல்லை. ஆனால் மூமின்கள் ஒரே கடவுளைத்தான், ஒரே இறைவனைத்தான், வணங்கத்தகுதியான ஒரே இறைவனைத்தான் அழைக்கிறார்கள். அவனுடைய அழகிய குணங்களுக்கு ஏற்ப அவன் தனக்கு சூட்டிய அழகிய பெயர்களை கொண்டு. சரியா? அப்ப குளிதுமான் நீங்கள் அல்லாஹ் என்று அழையுங்கள் அல்லது ரஹ்மான் என்று அழையுங்கள். எப்படி நீங்கள் அழைத்தாலும் அவனுக்கு இன்னும் பல அழகிய பெயர்கள் இருக்கின்றன. அப்ப யா அல்லாஹ் என்று அழைப்பதும், யா ரஹ்மான் என்று அழைப்பதும், யா ரஹீம் என்று அழைப்பதும், இன்னும் அல்லாஹ் தனக்கு சூட்டிய எந்த பெயர்களை கொண்டு வேண்டுமானாலும் அழைப்பதும் அல்லாஹுடைய மார்க்கத்திலே, அல்லாஹுடைய ஷரீஅத்திலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அதில் எந்த தவறும் அறவே கிடையாது. அப்ப இந்த செய்தியை நீங்கள் புரிந்து கொண்டதிலிருந்து இங்கே என்னென்ன சந்தேகங்களுக்கு பதில் கிடைக்கின்றன? முதலாவதாக முஅத்தஸிலா என்ற கூட்டத்தார்கள், பிறகு அவர்களுடைய வழியிலே அஷாரியா என்ற கூட்டத்தார்கள், அல்லாஹுவிற்கு அழகிய பெயர்களை பண்புகளை கூறுவதால் இணை வைத்தல் ஏற்பட்டுவிடும், அல்லாஹு தாலா மாற்றங்களுக்கு உரியவன் என்ற அந்த புதுமை தன்மை ஏற்பட்டுவிடும், படைப்புகளுக்கு அல்லாஹு தாலா ஒப்பாகி விடுவான். எனவே அல்லாஹுவிற்கு அழகிய பெயர்கள் உண்டு என்று கூறுவது, அழகிய பண்புகள் உண்டு என்று கூறுவது சரியான கூற்று அல்ல. குர்ஆனிலே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அதையெல்லாம் அப்படியே விளங்கிக் கொள்ளக்கூடாது, அதற்கு ஒரு விளக்கம் சொல்லித்தான் விளங்க வேண்டும் என்று அவர்கள் கூறினார்கள். புரியுதுங்களா? சரி, இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவாக நமக்கு சொல்லிவிடுகிறான் கடைசியிலே, பலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய பண்புகள் இருக்கின்றன, பெயர்கள் இருக்கின்றன. அப்ப அந்த பெயர்கள் எத்தனை இருக்கின்றனவோ அந்த பெயர்களுடைய தன்மைகளும் அல்லாஹுவிற்கு இருக்கின்றன. அப்ப அந்த முஅத்தஸிலா என்ற கூட்டத்தார்கள், அஷாரியா என்ற கூட்டத்தார்கள், அல்லாஹுடைய பெயர்களை அவர்கள் பல நேரங்களில் ஏற்றுக்கொண்டாலும் அந்த பெயர்களுடைய பண்புகள் அவனுக்கு இருப்பதாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. அப்ப ரஹ்மான் என்று அல்லாஹுவை சொல்லலாம், அல்லாஹ் சொல்கிறான், ஆனால் அல்லாஹ்விற்கு ரஹ்மத் என்ற சிபத் இருப்பதாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படி ஏற்றுக்கொண்டால் அது ஷிர்காக ஆகிவிடும். புரியுதுங்களா? அப்ப அதற்குத்தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த இடத்திலும் அடுத்துள்ள இதை தொடர்ந்து வரக்கூடிய ஹதீஸுகளிலும் பதில் சொல்கிறார்கள். முந்தைய ஹதீஸிலும் அதற்குரிய பதில் சென்றிருக்கிறது, சிஃபத்துர் ரஹ்மான், இன்னஹா சிஃபத்துர் ரஹ்மான். சஹாபி சொன்னார்கள், இது ரஹ்மானுடைய சிபத். எதை பற்றி? சூரத்துல் இஹ்லாஸை பற்றி. இது ரஹ்மானுடைய சிபத், இதை நான் விரும்புகிறேன் என்று அவர்கள் கூறும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை அங்கீகரித்து, நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள், அல்லாஹும் அவரை விரும்புகிறான் என்று. அப்ப தன்மை வேறு பெயர் வேறு என்று பிரிக்கக்கூடாது. அல்லாஹுவிற்கு ஒரு பெயர் இருக்கிறது என்றால் அந்த பெயரோடு சேர்த்து அந்த தன்மைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப அடிப்படை என்னவென்றால், இந்த முஅத்தஸிலாவோ அஷாரியாவோ அல்லது இவர்களை போன்ற இந்த வழிகட்ட கூட்டத்தார்கள் எல்லாம் ஏன் இவர்களுக்கு இப்படி ஒரு குறுகிய வழிகேடான சிந்தனை உருவானது என்றால், இவர்கள் அல்லாஹ்வை தங்களது அறிவை கொண்டு நிற்க நினைத்தார்கள். தங்களது அறிவை கொண்டு அல்லாஹ்வை நிற்க நினைத்தார்கள். தாங்கள் ஒரு லாஜிக்கை ஏற்படுத்தி அந்த லாஜிக்கில் அல்லாஹ்வை பொருத்த நினைத்தார்கள். படைப்புகளுக்கு அல்லாஹ்வை ஒப்பிடக்கூடாது என்று இவர்கள் நினைத்து படைப்புகளுக்கு ஒப்பிட்டு அல்லாஹ்வை அளந்து பார்த்தார்கள். இது ஏன் இந்த நிலை ஏற்பட்டது என்றால், மனிதன் எப்போதும் குர்ஆனையும் ஹதீஸையும் முன்வைத்து அறிவை அதற்கு பின்னால் வைத்து செல்ல வேண்டும், பிரச்சனை வராது. அறிவை முன்னால் வைத்து விட்டு பிறகு குர்ஆனையும் சுன்னாவையும் வைத்து விட்டு சிந்திக்க ஆரம்பித்தால் மனிதன் வழிகட்டு விடுவான். தனது அறிவுக்கு ஏற்ப குர்ஆனை ஹதீஸை வளைக்க நினைப்பான், இவன் வழிகட்டு விடுவான். சரியா? இப்ப பாருங்க, நீங்க கேட்கலாம், இந்த காலத்திலும் இப்படி தயவில் செய்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்றால் இருக்கிறார்கள். இப்ப உதாரணத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, எப்படி ரப்பு சொல்வதாக சொன்னார்கள். இப்ப சில பேர் புதுசா உருவானவர்கள், ஒரு சஹாபி ஒரு தாபி, ரெண்டு சஹாபி ரெண்டு தாபி, இப்படிலாம் ஹதீஸ் அறிவிச்சா அதெல்லாம் கொஞ்சம் சந்தேகமா, நிறைய பேர் சேர்ந்து சொன்னா ஏற்றுப்பாங்களாம் அப்படின்னு ஒரு புதிய ஒரு நிலைப்பாடு. இப்ப அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்து அதுலயாவது உறுதியா இருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொன்னா, அங்க வந்த உடனே இல்ல அப்படி இருந்தாலும் நாமளும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அப்ப உதாரணத்துக்கு என்னன்னு சொன்னா, ஒரு 70 மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸை. இப்ப நான் சொல்ல போகக்கூடிய இந்த ஹதீஸை 70 மேற்பட்ட சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக. இரவில் 1/3 பகுதி மீதம் இருக்கும் போது அல்லாஹ் முதல்வானத்திற்கு இறங்குகிறான். அவன் கேட்கிறான், மன்னிப்பு தேடுபவர் யாரும் இருக்கிறாரா? நான் மன்னிக்கிறேன். தேவையை கேட்பவர் யாராவது இருக்கிறாரா? அவருடைய தேவையை நிறைவேற்றுகிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறார். கூறுவதாக யார் சொல்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். 70 சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள், 1-2 சஹாபி அல்ல, 70 மேற்பட்ட சஹாபாக்கள், அவர்களிலிருந்து நூற்றுக்கணக்கான தாபிரீன்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப இந்த விஷயத்தை சொல்வது யாரு? ரசூல் சொன்னார்கள். அந்த ரசூல் சுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேலதான குரான் இறக்கப்பட்டுச்சு. அந்த குரான்ல அல்லாஹ் அரசுக்கு மேலே உயர்ந்திருக்கிறான் என்ற செய்தி சொல்லப்பட்டது ரசூல் சுல்லா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நினைவு இருக்குதா இல்லையா? சரி, நபியே மறந்தாலும் அல்லாஹ் நினைவூட்ட தவறி விடுவானா? நபியே நாம் உங்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபியே இந்த குரானை உங்கள் மீது நாம் இறக்கியது மட்டுமல்ல, இந்த குர்ஆனை நீங்கள் ஓதும்படி நாம் செய்து கொண்டே இருக்கும், பல தன்சா மறக்கவே மாட்டேன். அல்லாஹ் எதை நீங்கள் மறக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அறிவித்தீர்கள், அதாவது மன்சூக்கான மாற்றப்படுகிற வசனங்கள். அப்ப நபியால எந்த ஒரு வசனத்தையும் தானா மறக்க முடியுமா? மறக்கவே முடியாது. அதனுடைய ஓதுதலையும் மறக்க முடியாது, அதனுடைய சட்டத்தையும் மறக்க முடியாது, வெறும் வார்த்தைகளை மட்டுமல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக இந்த ஹதீஸை சொல்லும் பொழுது அல்லாஹ் அரசுக்கு மேலே உயர்ந்திருக்கிறான் என்ற ஹதீஸ் எல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சா இல்லையா? சரி, சஹாபாக்கள் கேட்டாங்களே, 70 மேற்பட்ட சஹாபாக்கள் பல சந்தர்ப்பங்கள்ல, யார் ரசூல் அல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானே அரசுக்கு மேலே உயர்ந்திருக்கிறான் என்று, இரவுல 3 ஒரு பகுதி இருக்கும்போது அவன் இறங்குகிறான் என்று சொல்கிறீர்களே, அப்ப அரசுக்கு மேல யார் இருப்பான்னு யாராவது சஹாபி கேட்டாங்களா? யாராவது கேட்டாங்களா? யாராவது கேட்டாங்களா? யாருக்குமே எந்த சந்தேகமும் வரவில்லையே. ஏன் வரவில்லை? அவர்கள் அல்லாஹ்வை அல்லாஹ்வாக ஏற்றுக்கொண்டிருந்தார்கள்.
அல்லாஹ்வுடைய தாத்திலே உள்ளமையிலே அல்லாஹ்விற்கு எப்படி நிகர் இல்லையோ அதுபோன்று அல்லாஹ்வுடைய தன்மையில் அவனுக்கு நிகர் இல்லை, அவனுக்கு ஒப்புமை இல்லை. அல்லாஹ் அரசின் மேல் உயர்ந்திருப்பதோடு இரவின் மூன்றாவது பகுதியிலே அவன் முதல் வானத்திற்கு இறங்குவதற்கும் தகுதி உள்ளவன், இரண்டுக்கும் இடையில் முரணில்லை. இப்ப இவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வை அறிந்தார்கள். எதை கொண்டு? தனது அறிவை கொண்டு அறிந்தார்கள். அல்லாஹ்வை அவர்கள் கணித்தார்கள். யாரை கொண்டு? மனிதனை கொண்டு. என்ன சொன்னார்கள்? ஒருத்தர் மாடியில் இருக்கணுங்க, இல்லைன்னா பூமியில் இருக்கணுங்க. பூமியிலையும் இருக்கிறாரு மாடியிலையும் இருக்கிறாரு எப்படிங்க சொல்ல முடியும்? அப்ப பூமிக்கு வந்துட்டாருன்னா மாடியில இல்லை. அப்ப அல்லாஹ் முதல் வானத்துக்கு வந்துட்டு அரசுக்கு மேல யார் இருக்கா? அவங்க அத்தா எங்க அத்தா வாங்க. சரி, ஏதோ நீங்க தவியல் செய்றீங்க, உங்களுடைய அறிவுக்கு ஏற்ற ஏதோ பேசுறீங்கன்னு சொன்னா சரியத்துக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறதா இல்ல? சரியத்துக்கென்று தீனுக்கென்று அல்லாஹ்வுடைய அந்த ஜலாலயத்துக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறதா இல்லையா? இது என்ன வார்த்தை? இது அரசுக்கு மேல எங்க அத்தா உங்க அத்தா உட்கார்ந்துருக்காங்க சொல்லிட்டு யாராவது உட்கார்ந்துட்டா விளையாட்டு பரிகாசம். ஒரு குற்றம் என்ன? அல்லாஹ்வுடைய சரியத்தை தீனை ஹதீஸை பரிகாசம் செய்யும். இரண்டாவது என்ன? தஸ்பீஹ், அல்லாஹ்வை படைப்புகளுக்கும் ஒப்பிடுவது. நீ என்ன செய்தாய்? மனிதனோடு ஒப்பிட்டு பார்த்தாய், ஒரு மக்களுக்கோடு ஒப்பிட்டு பார்த்தாய். மக்களுக்காக தான் அது உயரே இருந்தால் கீழே இருக்க முடியாது, கீழே இருந்தால் உயரத்தில் இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய சிபத் அப்படி இல்லை. எப்படி அல்லாஹ்வுடைய நாட்டிலே அவனுக்கு ஓமை இல்லையோ, இரண்டாம் அவன் இல்லையோ, அல்லாஹ்வுடைய சிபத்திலும் அவனுக்கு ஓமை இல்லை. அப்ப என்ன சொன்னார்கள்? இந்த ஹதீஸை ஏற்றுக்கிட்டா குரான நிராகரிக்க மாதிரியாயிடுவான். அப்ப என்ன சொல்றாங்க? இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு மறுப்பு. அதுக்கு பிறகு அப்படி ஏற்றுக்கொண்டாலும் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னா அல்லாஹ் இறங்குறதா ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இறங்குறதா ஏற்றுக்கணுமா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து தான் எப்போதும் இறங்கி கொண்டிருக்கிறது. அவன் கேட்கிறானே, சொல்கிறானே, நான் இறங்கி கேட்கிறேன், பாவ மன்னிப்பு கேட்பவர் இருக்கிறாரா, நான் மன்னிக்கிறேன் என்று. இது யார் கேட்கிறது? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கேட்குதா? அப்ப அல்லாஹ்வை அவனுடைய சிபத்திலிருந்து பிரிச்சிங்கன்னு சொன்னா அப்ப என்ன ஆனது? இதுவல்லவா பெரிய சிறுக்கு? தௌபா செய்பவர் இருக்கிறாரா, நான் அவரை மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் கேட்பதாக வருகிறது. இதை எங்க கொண்டு போய் நீங்க விளக்கம் சொல்லுவீங்க? சரி, அடுத்த ஒரு விளக்கம் எப்படின்னு சொன்னா பாருங்க, எப்படி குஃபுருக்கு மேல குஃபுர் அதிகமாகுதுன்னு சொல்லி தருவியில் என்று போகும்போது குஃபுருக்கு மேல எப்படி குஃபுர் அதிகமாகிறது என்றால், அல்லது எப்படி விளங்கணுமா? அல்லா ரொம்ப பிஸியா இருக்கிறான். அல்லா ரொம்ப இதே வார்த்தை, அல்லா ரொம்ப பிஸியா இருக்கிறான். நம்ம தொழுகிறதுக்கு, குரான் ஓதுறதுக்கு, திக்ர் செய்யறதுக்குன்னு அல்லாவுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குற மாதிரி நமக்கும் ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்மள்கிட்ட அவன் கேட்கிறானா? ஆனா கீழே இறங்குறதே கிடையாது. அப்ப எப்போது மனிதன் அல்லாஹ் ரசூல் சொன்னதை ஏற்றுக்கொள்ளாமல் அறிவுக்கு செல்கிறானோ இத்தகைய முரண்பாடுகளுக்கு மனிதன் அல்லாகிவிடுவான். அப்ப இவர்களை பொறுத்தவரை இவர்கள் குரான் சுன்னா என்று எவ்வளவுதான் கூப்பாடு போட்டாலும் சரி, இவர்கள் குரான் சுன்னாவை ஏற்றுக்கொண்டவர்களாக ஆகவே மாட்டார்கள். அந்த முன்னாள் அறிவை பயன்படுத்தி குரான் சுன்னாவினை முரண்பாடுகளை உருவாக்கிய அந்த வழித்தோன்றல்களில் உள்ளவர்கள் தான் இவர்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு அந்த சிபத்து இருக்குன்னா இருக்கு, அதுல நாம் எந்த விதமான முரண்பாடுகளையும் கோணல்களையும் பார்க்கக்கூடாது. இப்ப பாருங்க, அப்ப இந்த விஷயத்தை தான் நம்ம தெரிந்து கொள்றோம். ஐயம்மா தது ஐயம்மா தது பல உல் அஸ்மா உல் ஹுஸ்னா. அப்ப அல்லாஹ்வுக்கு பெயர்கள் இருக்கின்றன, அந்த ஒவ்வொரு பெயர்களுடைய பண்புகளும் அல்லாஹ்விற்கு இருக்கின்றன. அதுல எந்த விதமான மனதில் சந்தேகங்களும் நமக்கு ஏற்படக்கூடாது. இந்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிக்கும் போது ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று முடிக்கின்றான். அல்லாஹ்விற்கு அழகிய பெயர்கள் இருக்கின்றன. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல சந்தேகங்களுக்கு நமக்கு விளக்கம் சொல்லிவிடுகிறான். என்ன விளக்கம்? யாருக்கெல்லாம் சிந்தனைகளில் கோளாறு ஏற்படுமோ அவங்களுக்கெல்லாம் இதுல விளக்கம் இருக்கிறது. என்ன விளக்கம்? அல்லாஹ்வுக்கு பெயர்கள் சொல்லப்படும் போதும் அல்லாஹ்வுக்கு பண்புகள் சொல்லப்படும் போதும் அந்த பெயர்களை குணமக்கெழுங்க அந்த பெயர்களை பண்புகளை அவருடைய தகுதிக்கு ஏற்ப விளங்குங்கள், அவனுடைய கண்ணியத்திற்கு ஏற்ப விளங்குங்கள் அதை. ஏனென்றால் அவனுடைய பெயர்கள் பண்புகள் மிக அழகானவை, அதாவது முழுமையானவை, நிறைவானவை. சரி, இப்ப சில பேருக்கு என்ன சந்தேகம் வந்தது என்று சொன்னா, இப்ப அல்லாஹ்வுக்கு அந்த பெயர்களை சொல்லும் போது சில நேரங்களில் அந்த பெயர்களை மனிதருக்கும் சொல்றோமே. இப்ப அல்லாஹ் கொலை கொடுக்கிறான் வருது, மனிதர்கள் கொலை கொடுக்கிறார்கள் வருது, சரியா? அல்லாஹ் பார்க்கிறார், மனிதர்கள் பார்க்கிறார்கள், படைப்புகள் பார்க்கின்றன என்று வருது சில சிபத்துகள். அப்ப அல்லாஹு தஆலா மன்னிக்கிறார், படைப்புகளையும் மன்னிக்கிறோம் என்று வருகிறது. இப்ப இந்த மாதிரி பெயர்களுடைய இந்த ஒப்பை கவனித்து, அப்ப இதே போல அல்லாஹுக்கும் பெயர் இருக்குன்னு சொன்னா அப்ப படைப்புகள் மாதிரி அல்லாஹ் சொன்னதா போயிடுமே என்று அவர்களுக்கு வருகிற சந்தேகங்களுக்கும் அல்லாஹ் இங்கே என்ன பதில் சொல்கிறான்? ஆமா, என்னுடைய அந்த பண்புகளில் பெயர்களில் சில பண்புகள் பெயர்கள் படைப்புகளுக்கும் சொல்லப்படுகின்றன. ஆனால் படைப்புகளுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த பெயர்கள் பண்புகள் ஹுஸ்னா அல்ல. என்ன அல்ல? அப்படின்னா மிக அழகானவை, முழுமையானவை அல்ல. ஆனால் அல்லாஹ்விற்கு சொல்லப்படுகிற அந்த பெயர்கள் பண்புகள் மிக அழகானவை, நிறைவானவை, முழுமையானவை, குறைவு அற்றவை. இப்ப நம்ம பார்க்கிறோம் சொன்னா இந்த சவுத்து வரைக்கும் தான் பார்க்க முடியும், இந்த சவுத்துக்கு பின்னாடி உள்ளதை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அல்லாஹ்விற்கு அப்படி அல்ல. புரியுதா? ஒரு உதாரணம், இப்ப நாம் கேட்கிறோம் என்றால் நம்ம பேசுறதை இந்த ஹால்ல உட்கார்ந்து இருக்கவங்க கேட்கலாம். இப்ப இந்த கதவை சாத்திட்டு வெளியில இருக்கவங்களால கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அல்லாஹ்விற்கு அப்படி அல்ல. இப்ப நான் ஒருவன் பேச நீங்கள் எல்லாம் கேட்கலாம். இப்ப நீங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டா நீங்க யாருமே கேட்க முடியாது, நானும் கேட்க முடியாது. இது நமது நிலைமை. அல்லாஹ் எப்படி? சுப்ஹானல்லாஹ், உலகத்தில் அல்லாஹ் படைச்ச அத்தனை படைப்பு, வானவர்களுடைய அந்த கணக்கற்ற வானவர்கள், ஆதமிலிருந்து கடைசி மனிதர் வரை அல்லாஹ் படைச்ச ஆயிரக்கணக்கான மொழிகள், பறவைகள், மீன் இனங்கள், மிருக இனங்கள், இவையெல்லாம் ஒவ்வொன்றும் தத்தமது மொழிகளிலே அல்லாஹுவை அழைத்தாலும், ஒரே நேரத்தில் அல்லாஹுவை அழைத்தாலும் அவை ஒவ்வொன்றுடைய குரலையும் அல்லாஹு தஆலா கேட்கிறான். அவற்றின் குரலை அவை என்ன கேட்கின்றன என்பதை அல்லாஹ் புரிகிறான். அல்லாஹுவிற்கு எந்த குழப்பமும் ஏற்படாது. லா யஷ்கலுஹு ஸம்உன் அன் ஸம்இன், ஒன்றை கேட்பதால் இன்னொன்று தவறாது, குழப்பம் ஏற்படாது. அப்படிப்பட்ட முழுமையான பண்புகள் உடையவன். இதைத்தான் அல்லாஹ் சந்தேகத்தில் நமக்கு பதில் சொல்லிடுறான். நீ அல்லாஹ்வுடைய பண்பை மனிதனுடைய பண்போடு ஒப்பிடும் போது உனக்கு பிரச்சனை வரும். அந்த பண்புகள் எல்லாம் ஹுஸ்னா, மிக அழகிய பண்புகள், நிறைவான பண்புகள், குறைகளற்ற பண்புகள். மனிதர்களுக்கு அந்த பண்புகளிலே சில பண்புகள் சொல்லப்படுகிறது என்றால் அது குறைவுள்ளது, அதனால் அதில் சிறுக்கு ஏற்பட்டு விடாது. இப்ப உதாரணத்துக்கு ரஹீம் என்ற பண்பு, இந்த பண்பு ரசூலுல்லாஹிற்கும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹிற்கு சொல்லப்படும் போது அந்த ரஹீம் என்பது அந்த அளவுக்கு, அல்லாஹ்வுக்கு சொல்லும் பொழுது நிகரற்ற அன்பாளன், அளவற்ற கருணை, நிகரற்ற கருணை என்று அதனுடைய அளவையும் அதனுடைய மதிப்பையும் மனிதனால் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அது முழுமையான ஒன்றாக இருக்கும். அப்ப ஆகவே அல்லாஹ்வுடைய சிபத்துகள் எப்படி வருதோ நம்ம அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப ஹதீஸ பாருங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரொம்ப அழகான ஹதீஸை நமக்கு பதிவு செய்கிறார்கள். அது என்ன ஹதீஸ்? ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் அல் பஜலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள்,
قال رسول الله صلى الله عليه وسلم لا يرحم الله من لا يرحم الناس. இந்த ஹதீஸ் இன்னும் பல அறிவிப்புகள்ல நிறைய சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, இன்னும் பல வார்த்தைகள்ல நிறைய சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க. அதனுடைய கருத்து என்னவென்றால், லா யர்ஹமுல்லாஹ், அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான், மன் லா யர்ஹமுன்னாஸ், மக்கள் மீது இரக்கம் காட்டாதவர்களுக்கு. சரியா, மக்கள் மீது இரக்கம் காட்டாதவர்களுக்கு அல்லாஹும் இரக்கம் காட்ட மாட்டான், மக்கள் மீது கருணை காட்டாதவர்களுக்கு அல்லாஹும் கருணை காட்ட மாட்டான். இப்ப கவனமா கேளுங்க, இப்ப இந்த ஹதீஸ்ல அல்லாஹுடைய சிஃபத்தில் என்ன சிஃபத் சொல்லப்பட்டிருக்கிறது? கருணை காட்டுவது, காட்டாமல் இருப்பது. கருணை காட்டுவது யாருக்கு அல்லாஹ் காட்டுகிறான்? யார் மனிதர்கள் மீது கருணை காட்டுகிறார்களோ அவர்களுக்கு கருணை காட்டுகிறான். யார் மீது அல்லாஹ் கருணை காட்டுவதில்லை? யார் மக்கள் மீது கருணை காட்டவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹும் கருணை காட்டுவதில்லை. இப்ப இந்த ரஹ்மத் சொல்லுங்க, ரஹ்மத், இந்த ரஹ்மத் என்ற இந்த வேர் சொல்லிலிருந்துதான் ரஹ்மான் என்பது வருகிறது, ரஹீம் என்பது வருகிறது. சரிங்களா, இப்ப குர்ஆனிலே ரஹ்மான் என்பதும் ரஹீம் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய பண்புகளிலே நூற்று கணக்கிலே சொல்லப்பட்டிருக்கிறது. குறைந்தபட்சம் பிஸ்மில்லாஹ் எடுத்தாலும் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று ஒவ்வொரு சூராவை ஓதி நம்ம ஆரம்பிக்கிறோம். அது போக இடையில இடையில திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப இவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த ரஹ்மான் என்பதை ரஹீம் என்பதை அல்லாஹ்விடத்திலே உள்ள ரஹ்மத்தோடு நாம் ஏற்றுக்கொண்டால் ஷிர்காக ஆகிவிடும் என்று சொல்கிறார்கள். அப்ப என்ன சொல்கிறார்கள், இந்த ரஹ்மத் என்பது அதாவது அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அந்த உபகாரம், அந்த நன்மை, அதைத்தான் ரஹ்மத், இரக்கம், கருணை என்று சொல்லப்படுகிறது. ஏன் சொன்னா இவங்க திரும்ப அங்கதான் போறாங்க. ரஹ்மத்னா என்ன, கருணைனா இரக்கம்னா என்ன? ஒரு பாவப்பட்ட மனிதனை பார்க்கும் போது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு தான் கருணை இரக்கம் என்று சொல்லப்படும். ஒருத்தர் கையை நீட்டிருக்கிறாரு, கை கால் இல்லாம, அவர் பார்த்தவன் உள்ளத்துல ஒரு விதமான ஈரம் ஏற்படுகிறது. இந்த மாதிரி தன்மைக்கு தானங்க கருணை ரஹ்மத் என்று சொல்லப்படும். அப்ப அல்லாஹ்வுக்கு இப்படி அடிக்கடி ஏதாவது மாறிக்கிட்டே இருக்குதா? ஒன்றை பார்க்கும் பொழுது அவனுடைய உள்ளத்துல மாற்றம் ஏற்படுகிறதா? இப்ப பாருங்க, படைப்புகளோடு ஒப்பிட்டு பார்த்து சொல்கிறார்கள். அப்ப இதுக்குதான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு விளக்கம் சொன்னோம். எப்படி படைப்புகள் படைக்கப்படாமல் அல்லாஹ் இருக்கும் போதே அவனை ஹாலிக் என்று சொல்லப்பட்டதோ? சரியா, புரியல? படைப்புகள் படைக்கப்படாமல் இருந்தானா இல்லையா? கான் அல்லாஹ் வலம் யக்கும் ஷை, அல்லாஹ் இருந்தான், அல்லாஹோடு எதுவும் இருக்கவில்லை. அப்போதும் அவனுக்கு ஹாலிக் என்ற பெயர் இருந்ததா இல்லையா? படைப்பாளர் என்ற பெயர் இருந்ததா இல்லையா? அப்படித்தான் கருணை காட்டப்படுவதற்குண்டான எதுவும் இல்லாமல் இருந்த போதும் அல்லாஹ் ரஹ்மான் ரஹீமாக இருந்தான். அந்த சிபத் அவனுக்கு எப்போதும் உள்ள சிபத். இது மாறக்கூடிய ஒரு சிபத்து. படைப்புகளிடத்தில் தான் மாற்றங்கள் நிகழமே தவிர அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது. அப்படி நாம் சிந்திக்க கூடாது. படைப்புகளோடு சேர்த்து வைத்து அல்லாஹ்வுடைய சிபத்தை நாம் சிந்திக்க கூடாது. இப்ப பாருங்க, இந்த சிபத்தை ஏற்றுக்கொள்வதால் ஏற்படக்கூடிய ஈமானும், இந்த சிபத்தை மறுப்பதால் ஏற்படக்கூடிய அந்த தன்மையும். இப்ப குர்ஆன்ல சொன்ன மாதிரி அல்லாஹுவை நம்பும் போது, அல்லாஹுடைய சிபத்துகளை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அல்லாஹுவோடு நமக்கு ஒரு ஈடுபாடு ஏற்படும். ஈமானிலே ஒரு ருசி தெரியும், ஒரு முஹப்பத் ஏற்படும், இபாதத்திலே ஈடுபாடு ஏற்படும். சரிங்களா, அதற்கு மாற்றமாக தவீல் செய்யும் போது அங்கே ஒரு வறட்சியான நதியை போல ஆறு இருக்குது, ஆனா தண்ணி ஓடாத மாதிரி ஈமான் வறண்டு விடும். இப்ப அல்லாஹ் அடியார்கள் மீது கருணை காட்டுவர்கள், காட்டக்கூடியவர்கள் மீது அவனும் கருணை காட்டுகிறான் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது உள்ளத்திலே இரண்டு விதமான தன்மைகள் ஏற்படுகின்றன. ஒன்று என்ன, அல்லாஹுடைய அடியார்களோடு நாம் இரக்கமாக கருணையாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த தன்மை ஏற்படுகிறது. இரண்டாவது, அல்லாஹுவே
உனது கருணை எனக்கு வேண்டும். அப்ப கருணையுடைய உன்னை நான் நேசிக்கிறேன். இரக்கம் இல்லாத ஒருத்தரை யாரும் நேசிப்பாங்களா? கருணை இல்லாத ஒருவரை யாரும் நேசிப்பார்களா? அவர்களோடு நெருக்கமாக வேண்டும் என்று விரும்புவார்களா? அப்ப அல்லாஹுவை ரஹ்மத்தோடு நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அல்லாஹுவை அந்த கருணையோடு, பேரன்போடு, பெரும் கருணையோடு நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவரிடத்திலிருந்து கருணையை எதிர்பார்க்கிறோம். அவன் நம்மை நேசிக்க வேண்டும், நாம் அவனை நேசிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்படுகிறது. அந்த கருணையை அடைவதற்காக அல்லாஹ்வுடைய அடியார்கள் மீது கருணை செலுத்தக்கூடிய அன்பு ஏற்படுகிறது, அந்த தன்மை நமக்கு ஏற்படுகிறது. அப்ப அல்லாஹ்விற்கு ரஹ்மத்தை ஏற்றுக்கொள்வதால் எந்த விதமான ஷிர்க்கும் ஏற்பட்டுவிடப் போவது கிடையாது. புரியுதுங்களா? அடுத்த ஹதீஸ் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஹதீஸுகள்ல ஒரு ஹதீஸ். இதுல நிறைய பாடங்கள் இருக்கின்றன. உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இவர்கள் யார்? ஹிப்பு ரசூலில்லாஹ் இப்னு ஹிப்பு ரசூலில்லாஹ். ரசூலுல்லாஹுடைய நேசம், ரசூலுல்லாஹுடைய நேசத்தின் மகன். இவருக்கு பேர் என்ன? உசாமா. இவருக்கு புனை பேர் என்ன? ஹிப்பு ரசூலில்லாஹ் இப்னு ஹிப்பு ரசூலில்லாஹ். இவர் ரசூலுல்லாஹுடைய நேசம், ரசூலுல்லாஹின் நேசத்தின் மகன். என்ன இவங்க அத்தா பேர் என்ன? ஜெயித். ஜெயித் யாரு? ரசூல்லாவுடைய வளர்ப்பு மகனாக இருந்தவர். ரசூல்லா அவ்வளவு அவரை நேசித்து வளர்த்தார்கள், அதனால அவருக்கு பேர் ஹிப்பு ரசூலில்லா, ரசூலுல்லாவுடைய பாசம் பேர். அவருக்கு பிறந்த இவரையே ரசூல்லா ரொம்ப நேசித்ததுனால இவருக்கு பேர் என்ன? இவருக்கு ஹிப்பு ரசூலில்லா. அப்ப ஹிப்பு ரசூலில்லா இவனும் ஹிப்பு ரசூலில்லா சொன்னார்கள். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உசாமாவை வைத்துக் கொண்டு, ஹசனை வைத்துக் கொண்டு, யா அல்லாஹ், இவர்களை நான் நேசிக்கிறேன், இவர்களை யார் நேசிப்பார்களோ அவர்களை நீயும் நேசிப்பாயாக. இப்ப நம்ம நேசிக்கலாமா? இன்ஷா எல்லா சஹாபாக்களையும் நேசிக்கலாமா? எதற்காக? அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்க வேண்டும். அப்ப சஹாபாக்களுடைய நேசம் இருக்குமே, ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுடைய நல்லதை பற்றி பேச வேண்டுமா? அவர்களுடைய தவறுகளை பற்றி விமர்சிக்க வேண்டுமா? ஒருவர் மீது உங்களுக்கு அன்பு இருந்தால் அவர்களுடைய நல்லதை பற்றி பேசுவீர்களா? அவர் செஞ்ச தவறு போஸ்டர் அடிச்சு விட்டுவீங்களா? பேசிட்டு பாருங்க. அல்லாஹ் நமக்கு நேர்வழி தருவானா? அப்ப உசாமா இப்னு ஸைத் சொல்லுகின்றார்கள், நாங்கள் நபியோடு உட்கார்ந்திருந்தோம். குன்ன இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ் ஜாஅஹு ரசூலு இஹ்தா பனாதிஹி, நபியுடைய மகள்களில் ஒருவருடைய அழைப்பாளர் வந்தார். அப்ப இந்த ஹதீஸ்ல அந்த மகள் யாருக்கு சொல்லப்படல. வேறு சில ஹதீஸ்களை, ஹதீஸ்களை அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்யும் போது சிலர் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்கிறார்கள், சிலர் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்கிறார்கள். அதிகமான சஹாபா, அதிகமான ஹதீஸ்களை அறிஞர்களுடைய கருத்து பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்பதாக இருக்கிறது. அதாவது பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஹசன் என்று ஒரு குழந்தை பிறந்தது, பிறகு ஹுசைன் என்று ஒரு குழந்தை பிறந்தது, பிறகு முஹ்சின் என்று ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையுடைய விஷயத்தில் தான் இந்த ஹதீஸ் என்று சொல்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த மகள் ஒரு அழைப்பாளரை அனுப்பி, எனது தந்தையை நீங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எதுக்கு கூப்பிடுறாங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி? தன்னுடைய மகன் மரணப்படுக்கைக்கு வந்து விட்டார். அல்லாஹ்வு அலம், என்ன காரணமோ அவருக்கு சக்கராத் ஹால் ஆயிடுச்சு, நீங்க உடனே வாங்கன்னு சொல்லி மகள் கூப்பிடுறாங்க. எதுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கூப்பிட்டுருப்பாங்க? அதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க. ஒன்று, தன் குழந்தை பருவத்தில் இறந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைக்காக துஆ செய்ய வேண்டும் என்ற ஒரு முஹப்பத்திற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைக்கலாம். அல்லது தனக்கு ஆதரவு சொல்வதற்காக. இவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கும் ஒரு தாய்க்கு தனது சிறு குழந்தை மூத்தாகும் பொழுது தன் உயிரே பிரிவதை போன்ற ஒரு வேதனையை அவர் பார்ப்பார். அந்த நேரத்தில் ரசூல்லா இருந்தாங்கன்னா தனக்கு ஆதரவு சொல்வாங்களே, அவர்களை பார்க்கும்போது தனக்கு ஒரு ஆதரவு ஏற்படுமே என்பதற்காகவும் அழைத்திருக்கலாம். அப்ப எதுக்கு அழைத்தாங்களோ காரணம் பலவாறாக இருந்தாலும் கூப்பிட்டாங்க. சரி, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்ட மாத்திரத்தில் உடனே செல்லவில்லை. என்ன செய்தார்கள்? வந்தவர்களிடத்திலே சொன்னார்கள், நீங்க திரும்ப போங்க. அவளுக்கு சொல்லுங்கள், அல்லாவிற்கு தான் சொந்தம் அவன் எடுத்துக்கொண்டதெல்லாம், கொடுத்ததெல்லாம் அவனுக்கே சொந்தம். எதை எடுத்தாலும் அவனுக்கு சொந்தமானதை தான் எடுத்தால், உனக்கு சொந்தமானதை எடுக்கவில்லை. உனக்கு கொடுத்தான் என்றால் உனக்கு சொந்தமானதை அவன் உனக்கு கொடுக்கவில்லை, அவனுக்கு சொந்தமானதை உன்னிடத்தில் கொடுத்து வைத்திருக்கிறான். அமானிதமாக இரவலாக புரியுதுங்களா, நமக்கு கொடுக்கப்பட்டது எதுவும் தயவு செய்து யாரும் நினைத்துவிட வேண்டாம் என் உரிமை என்று. இந்த பூமிக்கும் இந்த பூமியில் உள்ளவர்களுக்கும் நாமே வாரிசு. கடைசி வாரிசு யாரு? நம்ம அத்தாவது நம்ம வாரிசுன்னு சொல்லலாம், எனக்கு என் புள்ள வாரிசுன்னு சொல்லலாம். கடைசி வாரிசு யாரு? உண்மையான வாரிசு யாரு? எல்லாம் செத்து விடுவோம், அல்லாஹ் ஒருவன் தான் ஹயாத்தாக இருப்பான். எல்லா பூமியும் பூமியினுடைய கஜானா. நீங்க எங்க போய் பதுக்கினாலும் சரி, எங்க போய் சுவிஸ்ல போய் பதுக்குங்க, ஆஸ்திரேலியா போய் பதுக்குங்க, அமெரிக்கால போய் பதுக்குங்க, எங்க பதுக்கினாலும் யாருடைய பூமி, யாருடைய ஆழம்? அல்லாஹுடைய ஆழம், அல்லாஹுடைய துன்யா எல்லாம் அல்லாஹுக்கு தான் விட்டுருக்கோம். சரியா? அப்ப அடுத்து சொன்னார்கள், எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒரு குறிக்கப்பட்ட தவணையில் இருக்கிறது. இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு அந்த அழைப்பாளத்தை சொல்றாங்க, அவளுக்கு நீ கட்டளையிடு, நான் கட்டளையிடுவதாக நீ அவளுக்கு கட்டளையிடு. அவள் பொறுமையாக இருக்கட்டும், ஒரு தஹ்தசீப், அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்க்கட்டும். அப்ப இறப்பின் போது உறுதியாக பொறுமையாக இருந்து, யா அல்லாஹ், இந்த இறப்பை நான் சகித்துக் கொள்கிறேன், இதற்கு பதிலாக எனக்கு நன்மையை பிரதிபலனாக கொடு என்று அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்க்கட்டும். சரியா? இந்த விஷயத்தை சொல்லி அனுப்புறாங்க. ஆனா ஃபஆதத்து ரசூல், அந்த மகளும் இதெல்லாம் சரிதான், நான் ஏற்றுக்கொண்டேன், ரசூலுல்லாஹ் வர சொன்னாங்க. அந்த அழைப்பாளர் வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மகள் சத்தியம் செய்து விட்டால் நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று. அப்ப இனி அதுக்கு மேல வழி இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். அப்ப அந்த மாதிரிதான் ஒருத்தர் சத்தியம் செஞ்சிருந்தார், உங்க மேல அல்லாஹ் மேல சத்தியமா நீ எங்க வீட்டுக்கு விடுத்துட்டு தான் வரணும்னு சொல்லிட்டா, நீ கண்டிப்பா போய்த்தான், அதுக்கு மேலேயும் நான் வரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. இப்ப இது தெரிஞ்சிட்டதுனால அதனால அடுத்தவரை யாராவது யாரையும் கூப்பிடுறதா இருந்தா இப்படியே கூப்பிடறாதீங்க, அவங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துறாதீங்க. வேற தவிர்க்கவே வழி இல்லைன்னு இருந்தா இப்படி சொல்லலாம், கண்டிப்பா வழியே இல்லை தவிர்க்கிறதுக்கு அப்படின்னா சொல்லலாம். இது நீங்க எப்போதுமே பயன்படுத்தி விடாதீங்க, இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நேரத்தில் வேண்டுமானால் அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி ஒருத்தர் பயன்படுத்திட்டா அதுக்கு மேலே நாம அதை தட்டிடக்கூடாது, கண்டிப்பா அல்லாஹுடைய பேருடைய மகத்துவத்திற்காக அதை நாம் செய்தே ஆக வேண்டும், போயே ஆகணும். அப்ப ரசூலுல்லாஹ் வந்துடுறாங்க, போகும்போது ரெண்டு சஹாபாக்களும் கூட சேர்ந்து போறாங்க. குழந்தை நபியிடத்திலே கொடுக்கப்படுகிறது. இப்ப அதாவது ரெண்டு காந்த பலக ஒன்னா சேர்த்து போட்டு உரசும் பொழுது ஒரு விதமான சமுது சத்தம் வந்தாங்க, அந்த மாதிரியான சத்து, அந்த மாதிரி அந்த குழந்தையுடைய கடைசி இருக்கிற உயிர் புரியக்கூடிய தருவாயிலே இருக்கிறது. நபி அவர்கள் கையிலே வாங்கினார்கள். அந்த குழந்தையுடைய சக்கராத்தை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய கண்களில் இருந்து கண்ணீர் அப்படியே பீறிட்டு வெளியாகிவிட்டாங்க. கண்களில் தண்ணி கண்ண கண மலமலன்னு தண்ணி கொடுத்துச்சு சொல்லுவாங்களே, பார்த்தோன்னா மலமலன ஒரு தண்ணீர் வெளியாயிடுச்சுங்க, அந்த மாதிரி மலமலமலன கண்ணீர் சொட்ட ஆரம்பித்து விட்டது. அப்ப சகாந்திரதி எல்லாரும் அன்பு கேட்கிறார்கள், மாதா அல்லாவின் சூதரே இது என்ன என்று கேட்கிறார். ஏன் பொதுவாக சுசுனாலும் என்ன சொல்லி வைத்திருந்தார்கள், கத்தி அழுகக்கூடாது, சத்தம் போட்டு ஒப்பாறை வைக்கக்கூடாது, அழக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தாங்கல்ல. இப்ப கண்ணுல இருந்து இப்படி மனம் வர தண்ணி கொட்டின உடனே அப்ப கேட்கிறாங்க, மார்க்க விளக்கத்தை கேட்பதிலே சஹாபாக்கள் அவ்வளவு ஆர்வத்தோடு இருந்தார்கள். அந்த சஹாபாக்களை பற்றி மார்க்க, அப்படிப்பட்ட சஹாபாக்களை பற்றி மார்க்கம் தெரியாமல் சும்மா இருந்தாங்கன்னு சொன்ன அந்த நேரத்தில் பொதுவா யாராவது கேட்க முடியுமா, கேட்பாங்களா? ஆனா எப்போது சஹாபாக்களுக்கு சந்தேகம் வந்ததோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை அழுக கூடாதுன்னு தடுத்திருக்காங்க, ஒப்பாரி வைக்க கூடாதுன்னு தடுத்திருக்காங்க, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அந்த முதல் தடவை அழைப்பாளர் வந்தப்போ என்ன சொல்லி அனுப்புனாங்க, எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொன்னதான், எடுத்தது அவனுக்கு சொன்னோம், கொடுத்தது அவனுக்கு சொன்னோம், சபலாயிருங்க, எட்டி சாப நன்மையை எதிர்பார்த்திருங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குழந்தைய கையில வாங்கினவனே மனமனமனமனு தண்ணி கண்ணிலிருந்து ஒடியிலே கொட்டுதே, அப்ப விளக்கம் கேட்டாங்களா இல்லையா, வாய்மொழி இருக்கலையே. அப்ப அவர்களுடைய விளக்கத்தை நாம் மார்க்கத்திற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வேற யாருடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளும், அவர்களை உதாரணமாக ஆக்கவில்லை என்றால் யாரை உதாரணமாக ஆக்கு. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்டவுடனே நபியும் பாருங்கள் எவ்வளவு அழகிய பதில் சொல்கிறார்கள், ஹாதிஹி ரஹ்மத், நீ பார்க்கிறாய் இந்த கண்ணீர் இது என்ன, இரக்கம், கருணை. ஜஅலஹு அல்லாஹு ஃபி குலூபி இபாதிஹி, இந்த கருணையை அல்லாஹ் அவனது அடியார்களின் உள்ளத்திலே வைத்திருக்கிறான். இன்னமா யர்ஹமு அல்லாஹு மின் இபாதிஹி ருஹமா, அல்லாஹ்வுடைய அடியார்களே அல்லாஹ் கருணை காட்டுவதெல்லாம், இரக்கம் காட்டுவதெல்லாம் கருணையாளர்களுக்கு தான், இரக்கம் உடையவர்களுக்கு தான். அப்ப அல்லாஹ்வுடைய கருணையை இரக்கத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் நாமும் எப்படி இருக்க வேண்டும், இரக்கம் உள்ளவர்களாக, கருணை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். புரியுதா? இப்ப இந்த ஹதீஸில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன, கவனமா கேளுங்க. ஒரு விஷயமா பார்ப்போம், இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், யாருக்காவது நீங்கள் ஆதரவு சொல்வதாக இருந்தால் இந்த ஹதீஸ் மிக அழகிய வார்த்தைகள் உடைய ஆதரவு, இதை சொல்ல வேண்டும். இப்ப ஒருத்தங்க கஷ்டத்துல சிரமத்தில் இருக்கிறாங்க, மூத்த நாளையோ ஏதோ ஒரு நாளையோ, அப்ப அவருக்கு நம்ம ஆதரவு சொன்னதா இருந்தா இந்த வார்த்தை நமக்கு நபி வழியின்படி ஒரு சுன்னாவுடைய ஒரு வார்த்தையாகும். இன்னலில்லாஹிமா. இப்ப இத மனப்பாடம் பண்றது ஒருத்தருக்கு சொல்லுங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணுவாரு, இப்படி பாப்பாருக்கு அவரும் இந்த துவாவை படிச்சு அதற்குண்டான அர்த்தத்தை தெரிஞ்சவராக இருந்தால் ஜஜாக்கல்லாஹ் கைரன் அப்படின்னு உங்களுக்கு துவா செஞ்சுட்டு அவர் அந்த ஹதீஸ்ல சொன்னதுபடி அல்ஹம்துலில்லாஹ் ஈமான் நிறைவு பெறுவார், தடுமாற்றத்தை தவிர்ப்பார், அவருடைய நஃப்சு ஈமான்ல பலம் ஏற்படும். ஆனா இன்றைக்கு என்ன, நபி ஒளி துவாக்கள் கற்றுக்கொள்வதில்லை, கற்றுக்கொள்ளப்படுவதில்லை, அதனுடைய பொருள்கள் உணர்வதும் இல்லை, உணர்த்தப்படுவதும் இல்லை. சரிங்களா? இது எவ்வளவு பெரிய ஈமானுடைய பலவீனத்தை ஏற்படுத்திருப்பார். அப்ப இந்த துவாவை நாமும் படித்து நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லணும். அப்படி சில பேருக்கு புதுசா போய் சொல்றோம், அவங்களுக்கு அர்த்தம் தெரியலையா, நம்ம அதனுடைய அர்த்தத்தோட தெரிஞ்சு வச்சிருந்து அவங்களுக்கு அர்த்தத்தோட சொல்லி பொறுமையாயிருங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, ரசூல் சுல்லாஹிஸ்ல மகளுக்கு இப்படித்தான் சொன்னாங்க அப்படின்னு அதை சொல்லும்போது இன்ஷால்லா அவருக்கு அந்த பொறுமை ஏற்படும். அல்லாஹ்வை கடிந்து கொள்வதோ ஏற்றுவதோ அல்லாஹ்வுடைய விதியின் மேல கெட்டனமோ அவருக்கு ஏற்படாது. அப்படி இல்லைன்னா என்ன, சர்வசாதாரணமா இதுல பெண்கள் முன்னிலையில இருப்பாங்க, ஆண்களும் பெரும்பாலான பேர் இப்படித்தான் பாருங்க, நான் என்னங்க தப்பு பண்ண, அல்லாஹ் என்ன போட்டு இப்படி பரேஷான் பண்றான், எல்லாமே நான் கரெக்டா தாங்க இருக்கிறேன், நான் எதுவுமே தப்பு பண்றது இல்லைங்க, ஆனா எனக்கு எல்லாமே இப்படிதான் பிரச்சனையா இருக்கு, எல்லாமே அப்ப மனிதன் என்ன செய்து விடுகிறான், மிகப்பெரிய ஒரு ஈமானிய பலவீனத்திற்கு ஆளாகி விடுகிறான். அப்ப இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஆறுதல் சொல்வதற்கு இதை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். தீனுடைய பெரும்பெரும் அடிப்படைகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். நம்முடைய கவலைகள் துக்கங்களை மறப்பதற்கெல்லாம் மிகப்பெரிய மருந்தை சொல்லிவிட்டார்கள். அப்ப எப்படி இதுல வருது அப்படின்னு சொன்னா இன்னலில்லாஹி மா, அதாவது இந்த உலகம் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, சரிங்களா? அப்ப அவன் நமக்கு ஒன்றை கொடுத்தான் என்று சொன்னால் அவனுடைய உரிமையிலிருந்து கொடுத்தான், எடுத்தான் என்று சொன்னால் அப்ப அவனுக்கு உரிமையானதான் நம்ம எடுத்தான், அதுல நம்ம பதற வேண்டிய பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஒவ்வொன்றையும் அல்லாஹுத்தாலா ஒரு நேரம் விதிச்சு வச்சிருக்கிறான், எப்படி வச்சிருக்கிறான், ஒரு நேரம் விதித்து வைத்திருக்கிறான். எனவே அந்த நேரத்தில் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருக்கும், அதை முற்படுத்தவும் முடியாது பிற்படுத்தவும் முடியாது. உலகமே சேர்ந்தாலும் பிற்படுத்த முடியாது, உலகமே சேர்ந்தாலும் முற்படுத்த முடியாது. அப்ப அடியானுடைய கடமை என்னவென்றால் அமைதியாக இருப்பதை தவிர வேறு ஒரு வழியே கிடையாது. அப்ப இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றாங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய சிபத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம் அது என்ன, இந்த மாதிரி அழுவது இருக்கிறது, இந்த அழுகையில கண்களிலிருந்து தண்ணீர் மட்டும் வருகிறது, நாமும் அல்லாஹ் பொருந்தி கொண்டதை சொல்கிறது, தப்பே கிடையாது. எது கண்டிக்கப்பட்டது, எது தகுந்தப்பட்டது, கண்ணிலிருந்து தண்ணி வருது, வாயிலிருந்து ஓரளவு சத்தம் வருது, அதே போல அல்லாஹ் பொருந்தி கொண்டாதவையெல்லாம் பேசுகிறது. இப்ப உங்க மோட்டா போய் கிடக்கிறாரு, பெரும்பாலும் இந்த மாதிரி அழுகிறதுக்கு ஒப்பாரி வைக்கிறதுக்கு வர்றவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அந்த மோட்டா போய் கிடக்கிறாரு, அவர்கிட்ட இல்லாததை கொண்டுதான் அவரை புகழ்வார்கள், இவரா அப்படி இவரா இப்படி அப்படின்னு சொல்லி ஒப்பாறு வைத்து அவர்கள் கூப்பாடு கொள்வார்கள். இது அந்த காலத்துல தொழிலாகவே செய்து கொண்டிருந்தார்கள், இந்த காலத்திலேயும் காப்பீடு இந்துக்கள்ட இது ஒரு தொழிலாகவே இருக்கு, வாங்க எல்லாம் செஞ்சு ஒப்பாறு வைப்போம் சொல்லிட்டு அந்த பாடகை போய் சுத்தி உட்கார்ந்துக்கிட்டு ஒவ்வொரு ஓடமிட்டு அவர்கள் ஒப்பாறு வைப்பாங்க. ஆனா உள்ளத்தாலே பேசிக்கிட்டே இருப்பாங்க, இவனா இவன் பெரிய சைத்தான் இவன் எல்லாம் திட்டிகிட்டே இருப்பாங்க, ஆனா ஒப்பாறு கூப்பாடு போட்டு எல்லாம் சேர்ந்து அவங்க புகழ்ந்த மாதிரி புகழ்வாங்க. இதுல ரொம்ப ப்ரொஃபஷனலா காத்துக்கு செய்யறவங்களும் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் நம்முடைய மார்க்கம் ரொம்ப தெளிவா தடுத்து விட்டது, மறுத்து விட்டது. நம்ம மார்க்கத்துல ரெண்டு முகத்துக்கோ ரெண்டு நாக்குக்கோ வேலையே கிடையாது. அதே போல இந்த பகத்துக்கு முகஸ்துதிக்கு ஃபார்மாலிட்டிஸுக்கு ஒரு பிரஸ்டிஜுக்கு என்பதெல்லாம் நமது இஸ்லாமிய சரியத்தில் அடியோடு தொடைத்து எடுக்கப்பட்டு புக்கோயில் போடப்பட்ட ஒன்று. இதில் ஒன்றே ஒன்றுதான் இஹ்லாஸ், மனத்தூய்மை, அல்லாஹ்வை பொறுத்தம். அப்ப வாயிலிருந்து சப்த கத்தி வரல, கண்களிலிருந்து தண்ணீர் மட்டும் வருது, ஒரு தேர்தல் உள்ளது, அந்த ஒரு தேர்தல் இருக்கு, இதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. கண்டிப்பாக இருக்கு, இந்த அளவுக்கு கூட ஒரு மனிதனுக்கு கண்களிருந்து கண்ணீர் வந்து இறக்கம் வரல என்று சொன்னா அவருடைய உள்ளத்துல ரஹ்மத்தே இல்லை, அல்லாஹ் வைக்கவே கிடையாது. அப்ப ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாருடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் ரஹ்மத்தை இரக்கத்தை கருணையை பிடுங்கி விடுவான் என்றால் அப்படிப்பட்டவனுடைய உள்ளத்தில் இருந்தால் அல்லாஹ் ரஹ்மத்தை எடுத்து விடுகின்றான். அப்ப இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் அவனுடைய அடியார்களிலே யாருக்கு ரஹ்மத்து செய்கிறான் என்றால் ரஹ்மத்து செய்பவர்களுக்கு தான், பிறருக்கு ரஹ்மத்து செய்பவர்களுக்கு தான். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் ரஹ்மத்து செய்கிறான் என்று வருகிறது. அப்படி சொன்னதுனால அல்லாஹ் வந்து நம்ம புதுமையான சிபத்துகளை கொண்டு சொன்னதாக ஆயிடுவான் சொன்னால், அப்ப படைப்புகளுடைய சிபத் என்பது வேறு, அல்லாஹுடைய சிபத் என்பது வேறு. அப்ப இப்படிப்பட்ட சிபத்துகளோடு அல்லாஹுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய ஈமான் நிறைவடைகிறது. அப்ப இப்படி அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதிலே எந்த விதமான குறையும் கிடையவே கிடையாது. இப்ப யாரெல்லாம் முந்தைய காலத்திலையும் சரி இப்பையும் சரி, புரியுதுங்களா, ஹதீஸுகள்ல அதே போல குர்ஆனுடைய வசனங்கள்ல குழப்பங்களை ஏற்படுத்துவாங்கன்னு சொன்னா, அதாவது அப்படி குழப்பங்களை ஏற்படுத்துறவங்களை நீங்க அடையாளம் காண்றதா இருந்தா, புரியுதா, குழப்பங்களை ஏற்படுத்துறவங்க அடையாளம் காண்றதா இருந்தா ஒரு ரொம்ப சிம்பிளான அடையாளம், அப்படி ஏற்றுக்கிட்டா அல்லாஹ்வுக்கு ஷிர்க் செஞ்சதாயிடும்,
அப்படி ஏற்றுக்கிட்டா அல்லாஹ்வுடைய தன்மைக்கு மாற்றமா போயிடும், அப்படி ஏற்றுக்கிட்டா சரீரத்துடைய அடிப்படைக்கே மாற்றமா போயிடும். அல்லாஹ்வுக்கு மாற்றமா போயிடும் அல்லது ஈமானுக்கு மாற்றமா போயிடும், சரீரத்துக்கு மாற்றமா போயிடுங்கிறது அல்லாஹ்வுக்கு அதிகமா தெரியுமா, அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அதிகமா தெரியுமா, நமக்கு தெரியுமா, யாரு தெரியுது, அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் இந்த சிப்பத்தை தனக்கு சொல்லும் போது, அல்லாஹ் இந்த சிப்பத்தை நமக்கு சொல்லும் போது நாம் அல்லாஹ்வோடு இந்த சிப்பத்தை ஏற்றுக்கொள்வதில் என்ன தப்பு இருக்கிறது? இப்ப உதாரணத்துக்கு இப்ப அவங்க எந்த ஒரு விஷயத்துல மற்றவர்களை பழி சொல்லாங்களோ, உதாரணத்துக்கு இப்ப இந்த அஷாரியான ஒரு வகை மக்கள் இருக்கிறாங்க, பெரும்பாலான மசிதிகள் இன்றைக்கு யுவமா இருக்கிறவங்க எல்லாம் அந்த வகையை சேர்ந்தவங்க தான். அல்லாஹ்வுக்கு கண்ணு இருக்கான கேட்டா கண்ணு இல்லைன்றாங்க, அல்லாஹ்வுக்கு கை இருக்கான கேட்டா கை இல்லைன்றாங்க. குர்ஆன்ல இருக்குதுங்க கண்ணுங்கிற வார்த்தை, அல்லாஹ்வுக்கு கை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்க இல்ல இல்ல, அது கண்ணுன்னு சொல்லி கண்ணுன்னு ஏற்றுக்கிட்டோம்னா அது ஷிர்கா போயிடும், அது அல்லாஹ்வுக்கு வந்து படைப்புகளுக்கு ஒப்பாக்குறதா போயிடும் அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல. அவங்க சொல்லும் பொழுது இந்த மக்கள், இந்த மக்கள் அந்த மக்கள் சரியா, அவங்க என்ன சொல்றாங்க அவங்கள்ட்ட, ஏப்பா அல்லாஹ் சொன்னதை ஏத்துக்கிட்டா ஏன்பா சிரிப்பு வருது உனக்கு, அல்லாஹ்வுக்கு கண்ணு இருக்கா கண்ணு ஏத்துக்கிட்டு நீயே அது டிராவலிங் பண்ற அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்கிறாங்கல்ல, சொல்றாங்களா இல்லையா, நம்மளாதான் சொல்றோம், மாற்றம் இருக்க கிடையாது. அல்லாவுக்கு ஐன் என்ற சிப்பத்தை அல்லாஹ் சொல்கிறார், ஏன் சொல்வது, அவனுக்கு தகுதியான கண் அவனுக்கு இருக்கிறது, ஏன் ஒரு கண்ணோட சிந்திச்சு பாக்குற, இப்ப கண்ணுனாலே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கா இல்லையா, நம்ம கண்ணும் மீன் கண்ணு ஒண்ணா, நம்ம கண்ணு பறவையின் கண்ணு ஒண்ணா, கேமராவுக்கு கூட கண்ணு இருக்கிறாங்க கேமரா இருக்கிறாங்க, அப்ப இதுக்கு இவங்க கண்ணு நம்ம கண்ணு ஒண்ணா, நம்ம இந்த ஆரம்பத்தில் கூட உங்களுக்கு நிறைய உதாரணங்கள் கொண்டு சொன்னோம். அப்ப அங்க அவங்களுக்கு நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க, அவங்கள பார்த்து அல்லாவுக்கு கண்ணு இருக்குன்னா கண்ணு இருக்குன்னு ஏத்துக்க, அல்லாவுக்கு கை இருக்குன்னா கை இருக்குன்னு ஏத்துக்க, அப்படி மாத்தமா செய்யறது தப்பு கண்டிச்சாங்கல்ல, அப்படி கண்டிச்ச நீங்க இங்க வந்தவங்க ஏன் திரும்ப பேக்க வாங்குறீங்க, அதே கூட்டத்தில் போய் சேர்றீங்க, அல்லாஹ் இறங்குறான்னு சொன்னா இறங்குறான ஏத்துக்கொள்ளுங்க. அல்லாவுடைய நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் பற்றி சொன்னா அப்படியே ஏத்துக்கொள்ளுங்க, ஏன் திரும்ப நீங்க எந்த ஒரு அளவுகோலை கொண்டு மற்றவர்களை தவறான வழியில் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்களோ அதே அளவுகோலை கொண்டு அப்புறம் நீங்க உங்களை நியாயவாதிகளாக நீங்கள் ஆக்கிக் கொள்கிறீர்கள். அப்படி தப்பு தப்பு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு பாடங்களை சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய சிபத்துகளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன போது யாருமே அப்படி கேட்கல, அல்லாஹ் கருணை காட்டுகிறான் கருணை காட்டுகிறான் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய சிபத்து ரஹ்மத் என்று சொல்லப்பட்ட போது அல்லாஹ்வுடைய சிபத்தாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். மனதில் எந்த சஞ்சலமும் அவர்களுக்கு வரலையே, படைப்புகளோடு ஒப்பிட்டு பார்க்கலையே. அதனால இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய சிபத்துகளை படைப்புகளுடைய சிபத்துகளோடு அளந்து பார்த்து அந்த சிபத்துகளை மறுப்பது மிகப்பெரிய ஒரு வழிகேடு. இன்னைக்கு இது வரைக்கும் போதும், அடுத்து பார்ப்போம். நாளைக்கு இன்ஷால்லா காலையில சரியா 8 மணியிலிருந்து 10:30 வரைக்கும் சிபத் சலாத்து நபி தொழுகை பற்றியான பாடம் இருக்கு, எல்லாரும் முடிந்த அளவு கலந்து கொண்டு பாருங்க. நாளைக்கு இரவு இன்ஷா அல்லாஹ் மகரிப் தொழுகைக்கு பிறகு திக்ருடைய சிறப்புகளும் முக்கியத்துவம் தலைப்புகள் பாடம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.